नमः पार्वती पतये।
गोविंदनाम संकीर्तनम्।
अंकोलम निजबीज संततिः अयस्कांतोपलम सूचिका साध्वी नैजविहं लताक्षितुरुहं सिंधुसरिद्वल्लभं प्राप्नोतीह यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयं चेतोवृत्तिः उपेत्य तिष्ठति बलात् सा भक्तिरित्युच्यते। अंकोलं निजबीजसन्ततिः अयस्कान्तोपलं सूचिका साध्वी नैजव्यूहं लताक्षितुरुहं सिंधुसरिद्वल्लभं प्राप्नोतीह यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयं चेतोवृत्तिरुपेत्य चेतोवृत्तिः उपेत्य तिष्ठति बलात् सा भक्तिरित्युच्यते। क्षणवाक्यत்தில் முதல் பதம் அங்கோலம் அப்படின்னு இருக்கு. அங்கோலம் நிஜ பீஜசந்ததி முதல் பதம், அதுக்கு அடுத்த பதம் நிஜ பீஜசந்ததிங்கிறது, அதுக்கு அடுத்த பதம் அங்கோலம் நிஜ பீஜசந்ததிங்கிறது, ரெண்டு பதம் சேர்ந்து ஒரு அன்வயம். அப்புறம் அயஸ்காந்தோபலம் சூச்சிகா, அயஸ்காந்தோபலங்கிறது ஒரு பதம், சூச்சிகாங்கிறது ஒரு பதம். அயஸ்காந்தோபலம் சூச்சிகா இந்த ரெண்டு பதமும் சேர்ந்து ஒரு அன்வயம். அப்புறம் சாத்வி நெய்ஜவியூகம், சாத்வீங்கிறது ஒரு பதம், நெய்ஜவியூகங்கிறது ஒரு பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்வயம். லதா சித்திரகம், லதான்னு ஒரு பதம், சித்திரகம்னு ஒரு பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்வயம். சிந்து சரித்வல்லகம், சிந்துகுங்கிறது ஒரு பதம், சரித்வல்லகங்கிறது மற்றொரு பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்னயம். இப்படி ரெண்டு ரெண்டு பதங்களாக சேர்த்து ஒரு அன்னயமாக இருக்கிறது. அங்கோலம் நிஜபீஜ சந்ததி, அயஸ்காந்தோபலம் சூச்சிகா ரெண்டு, சாத்வி நைஜவிகம் மூணு, லதாட்சித்ருகம் நாலு, சிந்து சரித்வல்லகம் அஞ்சு. இந்த அஞ்சு அன்னயங்கள் இப்போ இதில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ரெண்டாவது அன்னயத்தை எடுத்துக்கோ, அயஸ்காந்தோபலம் சூச்சிகாங்கிற ஒரு அன்வயத்தை எடுத்துட்டா, உபலம்னா கல்லுக்கு பேர், உபலம் உபலங்கிறதுக்கு கல்லுன்னு அர்த்தம், கருங்கல்லுன்னு அர்த்தம். அயஸ்காந்தோபலம்னா அயக்காந்தம்னு சொல்கிறது, தமிழில் மொத்தமாக காந்தம்னு சொல்லிடுறது. காந்த கல்லுன்னு ஒரு கல் சில இடங்களில் ஆப்பிடுறதுன்னு சொல்கிறார். இப்போ மேக்னட்டிக் ஸ்டோன்னு இங்கிலீஷில் சொல்கிறாரு. சில கல்லுகளுக்கு சின்ன இரும்பு துண்டங்களாக இருந்ததுன்னா அதை இழுக்கிற சக்தி, அதை ஆக்கிரசிக்கிற சக்தி இந்த காந்தக்கல்லுக்கு இருக்குது. அந்த காந்தக்கல் கொஞ்சம் பெரிய ஒரு இரும்பு துண்டத்தில் இந்த காந்தக்கல்லை போட்டு நம்ம தேய்ச்சி வச்சு பண்ணினோம்னா அந்த இரும்பு துண்டத்துக்கும் அந்த காந்தக்கல்லுடைய சக்தி உண்டாயிடுறது. சின்ன இரும்பு துண்டத்தை இந்த பெரிய இரும்பு துண்டம் இழுக்க முடியாமல் இருக்குது, அதுக்கும் உண்டாயிடுறது. ஒரு ஊசியை கொண்டு ஒரு அயக்காந்தத்துக்கு கிட்ட கொண்டு வச்சோம்னா, காந்தத்தினுடைய கிட்ட கொண்டு வச்சோம்னா அந்த ஊசியானது தானாக கிட்ட போய் நாம் சொல்ல வேண்டியதில்லை, கிட்ட வச்சாலேயே அதை அதை பிடிச்சி எடுத்துடுறது. அதில் ரொம்ப சக்தி இருக்கிறது அந்த காந்த கல்லுக்கு தான். அதை போட்டு உரைச்சோம்னா இதுக்கும் கொஞ்சம் சக்தி உண்டாயிடுறது. இப்போ ரேடியம்னு ஒரு சாமான் இருக்குதுன்னு சொல்கிறா, இந்த ரேடியம் தானாக பிரகாசிக்க முடியாத ஒரு சக்தி ரேடியத்துக்கு மாத்திரம் இருக்குன்னு சொல்கிறா. பாக்கி தானாக பிரகாசிக்கிறது நெருப்புக்கு இருக்குது, சூரியனுக்கு இருக்குது, நட்சத்திரத்துக்கு இருக்குது, மினுமினு பூச்சினுடைய வாலில் இருக்குது, சில அட்டையினுடைய பின்னால் ரயிலில் கடைசி வண்டியில் ஒரு லைட்ரு இருக்கிற மாதிரி ஒரு அட்டை கருப்பு அட்டைக்கு பின்னால் சில, அதாவது பறக்கிற பட்சிகளில் லைட் இருக்குது இயற்கையிலேயே, ஊரும்படியான சில புழுக்கில் லைட் இருக்குது, அதே மாதிரி வளரும்படியான ஒரு செடியிலையும் லைட் இருக்குதுன்னு சொல்கிறா. ஜோதிர் லதைன்னுட்டு ஒரு லதைகள் இப்போ சில இடங்களில் குத்தாலும் தாலும் இந்த மாதிரி காடுகளில் கூட இப்போ ஆப்பிடுறதுங்கிறா. அதை பற்றி விசாரிச்சுக்கிறப்போ அந்த மாதிரி ரெண்டு மூணு ஜாதி இருக்குதுன்னு கூட சொல்கிறா. லைட்லேயே எப்படி பறக்கும்படியான புழு, ஊரும்படியான புழுங்கிற மாதிரி படரும்படியான செடியிலையும் இந்த பிரகாசம் இருக்கு. சில இடங்களில் பகலில் பார்த்தா தெரியாது, இப்போ பகலில் பார்த்தா கூட மினுமினு வச்சு தெரியாது. ராத்திரில தான் சில சமயங்களில் சில விறகுகளில் சேர்ந்து வந்துட்டு தானே இந்த மாதிரி ஜோதிரில் சேர்ந்துட்டு அந்த மாதிரி சில சில கொடிகள் சில சுள்ளிகள் அது ராத்திரில பிரகாசமாக சில சுழிகள் அதோடு சேர்ந்து வந்துடுறதுன்னு சொல்கிறார். அதுக்கு ஜோதிரில் சேர்ந்து பேர் சொல்கிறார். அந்த மாதிரி இழுக்கிற சக்தி உள்ள காந்தமும் சிலது இருக்குது, அதுக்கு அயக்காந்தோபலம்னு பேர். உபலம்னா கல்லுக்கு பேர், கல்லில் தான் அந்த சக்தி இருக்குது. நாம் அதை ஏற்றலாம், இதுலேயும் லோகத்துலேயும் ஏற்றலாம் அந்த சக்தி. கல்லில் இருக்கணும் சக்தி, இதை தேய்ச்சா லோகத்துலேயும் ஏறும். அது அந்த மாதிரி அயக்காந்தோபலத்தை சூச்சிக்கான ஊசின்னு அந்த அயக்காந்தோபல காந்த கல்ல ஊசியானது அதனுடைய சந்நிதியில் வந்துட்டு தானே தானாக போய் எப்படி டக்குன்னு அதில் போய் சேர்ந்துக்கும். அது தன் அறியாமைய அதில் போய் அணைஞ்சிக்கும் அதுங்கிறத ஒரு திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கார். அயக்காந்தோபலம் சூச்சிக்கான சாத்வி நெய்ஜ விகம். ரொம்ப பிரேமையோடு இருக்கும்படியான ஒரு பிரதிவர்த்தியான ஒரு பெண் புருஷனை கண்டவுடனே எப்படி தன்னை மறந்த அவனிடத்தில் ஒரு பிரேம தன்னுடைய மனசானது அவனிடத்தில் போய் தான் நிற்குவோம். ரெண்டு திருஷ்டாந்தம் இப்போ நான் சொன்னதில், சாத்வின்னா பிரதிவர்த்தின்னு அர்த்தம், நெய்ஜ விகுன்னா தன்னுடைய நாசன் அர்த்தம், விகுன்னா நாசன் அர்த்தம். அவனே தான் சர்வம், அவனே தான் விகுன்னா நிறைஞ்சவன் அர்த்தம். அவனை உலகத்தில் எதை பார்த்தாலும் அவனாக தான் தோணும் அப்படிவிட்ட சாதிச்சு. அதனால் விகுன்னு அர்த்தம், விகுன்னா எங்கேயும் நிறைஞ்ச வஸ்துக்கு விகு விகுன்னு பேர். அதில் எதை கண்டாலும் எந்த சுரூபத்தை பார்த்தாலும் சட்டாது அவனை தவிர வேற ஒன்றும் கண்ணுக்கே தெரியாது அவளுக்கு. அதில் எதை நிறைஞ்சாலும் அது ஸ்தாவரமோ ஜங்கமோ எதை கண்டாலும் சட்டா பர்த்தாவுடைய தினம் வருவேன் தவிர வேற ஒன்றும் வராதுங்கிறதுனா விகுன்னு போட்டார் நாசன் சொல்றதுக்கு இதில். சாத்வி நெய்ஜ விகும், ஊசியானது காந்தத்தை கண்ட உடனே காந்தத்தில் போய் எப்படி தானாக சேர்ந்துக்குவோம், சாத்தியானவள் பதியை கண்ட உடனே எப்படி தான் அறியாமல் அவனிடத்தில் ஒரு மனசானது போய் கவிஞ்சிக்குவோம். லதா சித்திருகம், லதான்னா கொடிக்கு பேர், சித்திருகம்னா மரத்துக்கு பேர், சித்தின்னா பூமி, ருகம்னா முளைக்கிறதுன்னு அர்த்தம், பூமியில் முளைக்கிறதுன்னு அர்த்தம். பூமியில் முளைக்கிறது மரம்னு அர்த்தம், சித்திருகம்னு பொருத்தமாக. இந்த கொடியை ஒரு மரத்தை கண்ட உடனே எங்கே மரம் அப்பட போகுது அப்பட போகுதுன்னு காற்றுண்டே இருக்கும். ஒரு மரத்தை கண்ட உடனே ரொம்ப பிரேமா, அது சுற்றி 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 அதையே எப்படி ஆர்வம் பண்ணிடுவோம். அப்புறம் சிந்து சரித்வல்லகம், சிந்துன்னா நதின்னு அர்த்தம். அந்த நதி எங்கேயோ ஆயிரம் மைல் கண்ணுண்ட ஒரு மலையில் கல்லில் மலையில் ஊற்றுல மலை ஊர்களில் ஊற்றுகளில் அங்கேருந்து உற்பத்தி ஆகும். உற்பத்தியாகி ஒரு மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேரும். அங்கேருந்து மலை சீர அப்படியே உண்டாருத்தனாலே அங்கேருந்து இன்னொரு மலையில் விழும், அப்புறம் இன்னொரு குன்றில் விழும். விழறப்போ ஹா ஹூன்னு சத்தம் போட்டுன்னு விழும். அங்கேருந்து ஒரு ஃபர்லாங் ரெண்டு ஃபர்லாங் கிட்டே போக முடியாது. அதனுடைய காற்றும் அதனுடைய ஜலமும் சத்தியமாக அடிக்கும், கிட்டவே போக முடியாது. இப்போ பாபநாசம் ஃபால்ஸ் சொன்னது கேட்டிருக்கோம், இங்கேருந்து கிட்டவே போக முடியல, கொஞ்சம் மழைநாள் ஜாஸ்தியாக வந்துட்டு தானே. அங்கேருந்து சத்தமும் தாங்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூட முடியாது அந்த இடங்களில். அவ்வளோ சத்தம் போட்டுண்டு அவ்வளோ கத்திண்டு அங்கேருந்து விழும். இவ்வளவு கத்தல் எதுக்காக தெரியும், தன்னாலே தன்னுடைய நாசனை போய் அடையணுங்கிறதுக்காக அவ்வளவு கத்தல் கத்திண்டு சத்தம் போட்டு வருது. தன்னுடைய நாசநாதர்னா சமுத்திரம் மறைஞ்ச இடம். அங்கே வந்து 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 நாகம் கிட்ட வந்துட்டான உடனே கொஞ்சம் அடங்கும், அந்த சத்தங்கள்லாம் அடங்கும். தஞ்சாவூர் ஜில்லா திருச்சாவூர் ஜில்லா வந்த உடனே திருச்சாவூர் ஜில்லாவோட கொஞ்சம் சத்தம் போடும், தஞ்சாவூர் சத்தம் நல்லா சத்தம் அடங்கிவிடும். இன்னும் கிட்ட தான் இருக்கான் நாகம் அப்படின்ட்டு. இது நேர் விபரீதம் மாட்டுக்கெல்லாம். மாடு கட்டினா வண்டி இங்கேயோ போகிறப்பெல்லாம் அது வட்டுக்கு முன்னெல்லாம் போகும், புறப்படுறப்பெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வரப்போ புகழெல்லாம் வந்து எப்பப்போன்னு நிறுத்தினாலும் நிறுத்தாது நிற்காது, அவ்வளோ வேகமாக வரும். அதுக்கு நேரம் மாறுதல் இந்த நதி அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் அபாரமான சத்தத்தை போட்டுட்டு வரும். கிட்ட வந்துட்டானோடனே கொஞ்சம் அடங்கி சரி நம்ம கிடச்சி போச்சுன்னு ஒரு ஆனந்தத்தில் அடங்கி சாந்தமாக பர்த்தாவனுடைய சந்தானம் வரப்போ தாட்டு போட்டுன்னு சித்தாந்தம் போட்டுன்னு வரக்கூடாதுன்னுட்டு அவ்வளவு மரியாதையாக அங்கே வந்து சேருவாங்க. ரொம்ப அடக்கம் ஒடுக்கமாக கடைசியில் வந்து குழந்தை பருவத்தில் அசத்தங்கள்லாம் போட்டுட்டு கத்தி எண்டு வச்சுட்டு மேலே விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு அந்த மாதிரி எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு அப்படி தான் வந்துட்டுருக்கோம். அங்கே ஆரம்பத்தில் கடைசியில் இங்கே கிட்ட வந்த உடனே ரொம்ப அடக்க ஒடுக்கிறதோட சாந்தமாக இருக்கிற இடம் தெரியாமல் அப்புறம் 4 மைல் 10 மைலுக்கு சமுத்திரராஜாவே தானே இதை பார்த்துட்டு அவர் உப்பு ஜலத்தை கொண்டு விட்டுருங்க. அதனால 10 மைலுக்கு உப்பாக இருக்கும். கங்கை எங்கே கொள்ளடம் இதெல்லாம் அணிக்காஞ்சிரம் வரைக்கும் உப்பாக இருக்கும். கொள்ளடத்தில் கங்கையில் வந்து கல்கட்டா வரைக்கும் உப்பாக இருக்கும். 50 மைல் இருக்குது டைமண்ட் ஹார்பர் அங்கேருந்து. இங்கேருந்து அவ்வளோ தூரம் உப்பாக இருக்கும் கல்கட்டா வரைக்கும். இந்த மாதிரி அவரே எதிர்கொண்டு வந்து அழிச்சுன்னு போயிட்டு வந்தார். இங்கேருந்து அவ்வளோ அடக்க ஒடுக்கத்தை பார்த்த உடனே இது தாட்டு போட்டுன்னு வந்து செத்தம் போட்டுன்னு வந்தால் அவர் வரமாட்டார். இங்கேருந்து கிட்ட வந்து இவ்வளோ தானாக வந்து சேரணும் செய்கிற இது அடக்கம் வர்றதுனால அங்கேருந்து அங்கே ஒரு பெரிய அலை எடுத்தால் கூட இங்கே 50 மைலுக்கு இங்கெல்லாம் 10 மைலுக்கு வருது. காவேரியில் 10 மைலுக்கு வருது. கொரடத்தில் காவேரியில் அது கூட கிடையாது. அங்கேருந்து காவேரியில் சமுத்திரத்தில் காவேரி சங்கமர சமயமே கொஞ்சம் குறைச்சி எல்லாம் பூமி வாங்கிட்டுறது குழந்தைகள் வாங்கின்றது. பூமி தான் குழந்தை காவேரிக்கு, தாயார் காவேரி. அதனால் குழந்தைகள் வாங்கின்றது. அதனால் காவேரி ரெண்டாவே பிரிஞ்சுட்டான். இப்போ பர்த்தாவோட சேர வேண்டியதுக்காக ஒரு பிரான்ச்சு, குழந்தைகளை ரசிக்கிறதுக்காக ஒரு பிரான்ச்சு. இது ஒரே பிரான்ச்சாக ரெண்டு காரியமும் வச்சுட்டு தானே நடக்கிறது இல்லைன்னுட்டு ரெண்டாக பிரிஞ்சுன்னுட்டா காவேரி. அதனால் ரெண்டாக பிரிஞ்சு தனுபவே வத்சலதா அனுராகோதவே சமம் தத்தி எம்மேதி தேதா விபக்தேவ சேதா விபக்தே வச்ச சக்கியகன்யா. இந்த சக்கியகன்யான்னு பேர் சக்கிய பர்வத்தோன்னு வேறு காவேரி உத்தியர மலைக்கு, சக்கியகன்யான்னு வேறு காவேரிக்கு, மக்காராவுக்கு சக்கிய பருவம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கே சக்கிய பர்வத்தோன்னு வேறு. இந்த புராணங்களில் கோதாவரி புராணம், கிருஷ்ணா புராணம், காவேரி புராணம் இது எல்லாத்துலேயும் 3 சக்கிய பர்வத்திலேருந்து உண்டாருதுன்னு தான் எழுதியிருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலை தாண்டி அண்ணண்ட போனவுடனே 300 இன்ச் மழை, 200 இன்ச் மழை, 250 இன்ச் மழை, 150 இன்ச் மழை. அது அந்த மலைக்கு சக்கிய பருவத்துக்கு என்னென்ன வந்தோன்னா தானே 30 இன்ச் மழை, 40 இன்ச் மழை, ஒரு 2-4 மைலுக்குள்ள. அதனால் இந்த மலைக்கு அண்ணன் இருந்தானே 300 இன்ச் மழை. அது தாண்டி அந்த மலை தாண்டி என்னென்ன வந்ததானே இக்கறைக்கு வந்தானே 5-6 மைலுக்குள்ள அதில் 30 இன்ச் மழை, 40 இன்ச் மழை வந்துடும். அதுக்கு என்னெண்ட சீடு அடிச்சுட்டு போனால் 10 இன்ச் மழை, 11 இன்ச் மழை என்னெண்ட வந்துடுது. அதனால் இந்த சக்கிய பருவத்துன்னு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பேர். உலகத்துக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக மழை பெய்கிற இடம் அதுதான் மகாபலேஸ்வரன்னு பேர். இந்த இது கிருஷ்ணா நதி உற்பத்தி ஆகிற இடத்துல அதுதான் இங்கே தெற்கு உலகத்துக்குள்ளே சிறப்புஞ்சின்னு அஸ்ஸாமில் ஹிமயமலையில் அதே மாதிரி மலைத்தொடர் இருக்குது. அந்த மலைத்தொடர்கிட்ட சிறப்புஞ்சின்னு அஸ்ஸாமில் இருக்குது. அதுதான் ரொம்ப ஜாஸ்தி மழை. அதுக்கு அடுத்தபடி மழை கிருஷ்ணா நதி சக்கிய பருவத்தினுடைய பக்கத்தில் தான், கிருஷ்ணா நதி உற்பத்தி ஆகிற இடத்துல தான். அங்கேருந்து 300 இன்ச்சு, அதுலேருந்து வர 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 150 இன்ச்சு, 100 இன்ச்சு, திருவாங்கூர் போகிறது 50 இன்ச்சு, 70 இன்ச்சு, அவ்வளோ வந்து சேரும். அக்கத்திற்க வர 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 அந்த மாதிரி இந்த சிந்து சமுத்திரத்தை எப்படி மகாநதியானது அப்பேற்பட்ட ஒரு பர்வதத்துலேருந்து உற்பத்தியாகி வந்து சேர்றதோ அதுபோல் மனசுங்கிறது தன்னை அறியாத நாம் பிடிச்சி இழுத்தா கூட இந்த வண்டி எப்படி வீட்டை கண்ட உடனே இன்னும்கிட்ட இன்னும் ஒரு சொல்லாங்க தான் இருக்குது வீடு இன்னொன்னே வண்டியில் விட்டுருக்கிற மாடு வேகமாக ஓடி வர்றதோ தன்னறியாமல் எப்படி இந்த காந்தத்தை கண்ட உடனே ஊசியானது அது தன்னறியாமல் ஓடி வந்து அதில் சேர்ந்துக்கிறதோ கொடி எங்கேயான ஒன்று கிடச்சிதானா போகிறோம் ஒரு அவலமோ உடனே அதை சுற்றி 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 அதை விட்டுறாமல் அண்ணன் வீட்டில் கூட அண்ணன் போகாமல் அது எப்படி சுற்றிக்கிறதோ ஒரு பதிவிரதையான ஸ்திரீக்கு வேறு ஒன்றுமே மனசில் தோணாதோ அந்த பர்த்தாவை தேர் வேறு அந்த எண்ணெய் தேர் வாங்கி எந்த எண்ணெய் வந்தாலும் தூர போயிடுமோ அதுபோல் பாக்கி எந்த பந்துக்களாக இருந்தாலும் நாம் அவளும் பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடும். ஒன்றும் அவள் நம்ம விட்டு போகணும் இல்லாமல் நாம் அவளை விட்டு போக முடிய சந்தர்ப்பம் வரத்தான் வரும் எந்த பந்துக்களுக்கும். எந்த காலத்துலேயும் நாம் இதுக்கு முந்தியும் சரி காலத்துலேயும் எந்த காலத்திலேயும் ஒரு க்ஷணம் கூட நம்ம விட்டு பிரிய முடியாத ஒரு பந்து இருக்கான பரமாத்மா அவனிடத்துல தன்னை அறியாமல் ஒரு பிரேமையோட சித்தமானது போய் நிற்கிறதுங்கிறது எனக்கு வந்து தானே. அதுக்கு திருஷ்டாந்தம் இந்த 4 திருஷ்டாந்தத்தோட திருஷ்டாந்தத்தை போல அந்த இடத்துலாம் போய் ஆனந்தத்தடையும் நிற்கும். அதை தவிர அதை விட்டால் என்னண்டு இவனுக்கு சாந்தி இருக்காது அப்படின்னு பரமாத்ம சுரூபத்தினுடைய ஒரு க்ஷணம் கூட அதை விட்டுமானா இவனுக்கு சாந்தி கிடையாது அப்படி இருந்து ஆழும் மனசு கொஞ்சம் இந்த கொடியை இழுத்து கீழே விட்டுட்டோம்னாக்கா தென்னை மரத்தில் ஒரு மரத்தில் சுற்றின்னு இருக்கிற கொடியை அது எப்படி அரைஞ்சு போய் எப்படியாவது இன்னும் உருண்டு உருண்டு போய் இன்னும் ஒரு அவலம்பத்தையாவது பிடிச்சிடணும்னு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி பகவானை விட்டு அவன் இன்னண்டு இழுக்கா கூட அந்த பகவானிடத்துலாம் போய் சேர்றதுக்கு எப்படி பிரயத்தனம் பண்ணுவோம். அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கு. காந்தத்தை அவனை விட்டு இழுத்தா கூட விருன்னு அதுகிட்டு தான் அது எப்படி போகும்போது. அது போல இருக்கிறது தான் சச்சாத் பக்தின்னு பேரு. சா பக்தி ரித்திச்சது இந்த லட்சணம் சொல்றப்போ உதாரணம் நாலு சின்ன இப்போ நாலு அன்னையும் விட்டு முதல் அன்னையும் ஒன்று இருக்கிறதுல அது சொல்லலை. அங்கோலம் நிஜபீஜ சந்ததின்னு அங்கோலம், அங்கோலம்னா ஒரு மரம், காட்டில் இருக்கிற மரம் அது, அது அழிஞ்சில் மரம்னு பேர் இருக்கு. அழிஞ்சில் வேற தைலம்னு கூட இந்த வித்தியை பண்ணுறவா எல்லாரும் இந்த கண்கட்டி வித்தியை எல்லாம் பண்ணுறவா அந்த தைலத்தை வச்சுக்கிறான்னு தைலம் இருக்கிறதுன்னு வழக்கம். அதில் ஏரழிஞ்சில் இறங்கழிஞ்சில்னுட்டு ரெண்டு அழிஞ்சல் இருக்கு அதில். அந்த ஜாதியில் அழிஞ்சல் வந்து சாமானியமாக காடுகளில் கூட இருக்கும், நம்ம பக்கத்து காடுகளில் கூட கொஞ்சம் போகிறோம்னா காடுகளில் இருக்கும் அந்த மரம். அந்த மரம் அந்த விரை வந்து கீழே அந்த மரத்தின் அடியில், இது நம்ம அனுபவம் இல்லை, அனுபவத்தில் அதிகமாக எல்லாருக்கும் இல்லாது, அதனால் நான் முதல்ல சொல்கிறது விட்டுட்டேன். அதில் முதல்ல எடுத்த உடனே ஒருத்தருக்கும் அனுபவம் இல்லாமல் வெறும் என்ன கட்டுக்கதை சொல்கிற மாதிரி இருக்கா இருக்கும் காட்டுவானா, முதல்ல கட்டுக்கதை சொல்லுவானே. காந்தங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதனால் கொடிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாத்திய நெய்ஜோகம்னு அது அவளுடைய மனசும் அந்தரங்க சாட்சி தான், அதுக்கு பிரமாணம் நமக்கு தெரியாது. அது அப்பேற்பட்ட பத்திவர்த்திகளுக்கு தான் அது தெரியும், அது நமக்கு தெரியாது. அதனால் பின்னால் சிந்து சொல்லி சொல்லணும்னா நன்னா பார்த்துருக்கோம், நன்னா திருஷ்டாந்தமாக சொல்லலாம். அது நதி வந்து எப்படி சமுத்திரத்தில் சேர்றதுங்கிறது நிச்சயமாக நன்னா சொல்லலாம், அது நல்ல உதாரணத்தோடு சொல்லலாம். அப்படின்னு இதை முதல் இருக்கிறத அடியோடு விட்டுட்டேன் முதல்ல, அதனால் அதை கதையை சொல்லி விடுறேன். நானும் போய் இந்த காட்டுகள்லாம் போய் தேடிருக்கேன், அதை தேடி பார்த்துருக்கேன். அது ரெண்டு தினம் தான் அழிஞ்சு வர என்று இந்த காட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டும் இருக்கேன், நேராக பார்த்துருக்கேன். அதுலேருந்து மரம் வந்து அந்த விதையெல்லாம், இந்த விரையெல்லாம் பூமியில் எல்லா மரம் எல்லா விரையும் விழறதோ இல்லையா, பூமியில் எல்லா மரத்துடைய விரையும் பூமியில் விழறது. பூமியில் விழுந்த உடனே அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அது ஒன்றும் உயிர் இருக்கோ என்னமோ தெரியல, புழு மாதிரி எப்படி தான் போகிறதோ தெரியல. அது அப்படியே போய் ஒவ்வொன்றா அந்த விரை அந்த மரத்துங்கிட்ட போயிடுறது, மரத்தினுடைய பட்டையங்கிட்ட போகிறது, அப்புறம் கொஞ்சம் ஏறுறது, ஏறி ஒட்டின்ட்டுருக்கு. ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் பார்த்துருக்கேன்னா ஒட்டின் அது சிக்க முடியல. இந்த ஒட்டின்றதுக்கப்புறம் அந்த மரத்துலேயே லயிச்சு விடுறது, அப்படியே போய் மரத்தோட மரமாக ஆகிடுறது. அங்கோலம் நிஜ பீஜசந்ததி, அதான் ஆச்சாரியால் போட்டுக்கிறதுல சிவானந்த ஹரின்னு பேர் இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த ஸ்லோகம் இருக்கிற புஸ்தகத்துக்கு. நூறு ஸ்லோகம் அது. சௌந்தரி லஹரின்னு கேட்டிருக்கோம், ரெண்டும் லஹரி லஹரின்னு பேர் இருக்கு. ஒரு ஒன்று ஈஸ்வரனுக்கு, ஒன்று அம்பாளுக்கு, ரெண்டுக்கும் லஹரி லஹரின்னு பேர் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு லஹரின்னு வந்ததுக்கு பேர் காரணம் வேறு, அதுக்கு லஹரின்னு வந்து பேர் காரணம் வேறு. இப்படி இதுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் வேறு, அதுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் வேறு. இந்த சிவானந்த லஹரிலையும் நூறு ஸ்லோகம், அதில் ஒரு ஸ்லோகத்தில் சிவானந்த லஹரி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. சௌந்தரி லஹரிலையும் சௌந்தரி லஹரி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதையே புஸ்தகத்துக்கு முழுக்க பேர் வச்சுட்டான். ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பதம் வருது, ஏன்னா அது இருக்கிற பதத்தை காட்டில் அது நல்லா இருக்காப்புல இருந்தாப்புல இருக்குது. இருக்கு அந்த நூறு ஸ்லோகத்தில் ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் வரும்படியான ஒரு பதத்தை வச்சு அந்த பசுக்கே பேர் வச்சுட்டேன். சௌந்தர்யம் அப்படி தான், அப்படி வச்ச பேர் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். இது ரெண்டு புஸ்தகம் தானோ இல்லை வேறு ஏதாவது புஸ்தகம் இருக்கோ தெரியல. அதனால் இந்த ரெண்டு புஸ்தகம் தான் நமக்கு தெரிஞ்சதுக்குள்ள ஏதோ மத்தியில் ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பதம் வந்திருக்கு. இது பேர் வைக்கணும், இந்த புஸ்தகத்துக்கு பேர் வைக்கணும்னு நினச்சின்னு அந்த பேர் சொல்லலைங்க. அந்த ஸ்லோகத்தை அனுசரித்து ஏதோ ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கிறதுல அந்த பதம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினச்சின்றோம் நமக்கு தெரியல. ஆதி முதற்கொண்டு இந்த புஸ்தகத்துக்கு சிவானந்த லஹரின்னு ஒரு பேர் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு சௌந்தரி லஹரின்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை இந்த புஸ்தகத்தினுடைய பேருக்காக சொல்லப்பட்டதாக தோணலை. வேறு ஏதோ அந்த ஸ்லோக சந்தர்ப்பத்தில் ஒட்டுறதுக்காக இருக்குது அந்த சௌந்தரி லஹரிங்கிற பேர், ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையே புஸ்தகத்துக்கு பேராகிட்டது. அதுவும் அது எங்கே இருக்குன்னா அதுக்கு சொல்ல அந்த சௌந்தரி லஹரிக்கிற ஸ்லோகத்துக்கு சொன்னேன், அது லஹரிக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை சிவானந்த லஹரி அந்த புஸ்தகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சிவானந்திரஹரின்னு பேர் வந்திருக்கு. கிளந்தி சம்போ தச்சரித சரிதா கில் விஷரஜோ தளந்தி தீகுல்யாசரணிஷு பதந்தி விஜேதாம் திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் விசந்தி மச்சேதோ ஹரபுவி சிவானந்தலஹரி. இது மத ஸ்லோகம் கூட இல்லை, ரெண்டு மூணு ஸ்லோகம். கிளந்தி சம்போ தச்சரித சரிதா கில்பிஷரஜோ தளந்தி தீகுல்யாசரணிஷு பதந்தி விஹரதாம் திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் விசந்தி மச்சேதோ ஹரஹுய் சிவானந்த லஹரி. லஹரி லஹரினா ஒரு பிரவாகம், பொங்கி வரும் பிரவாகத்துக்கு லஹரின்னு. சிவம்னா சாட்சாத் பரமேஸ்வருடைய சம்பந்தமான ஒரு ஆனந்தத்துக்கு சிவானந்தம்னு பேர். அந்த சிவபக்தினால பெருகும்படியான ஒரு ஆனந்தத்துக்கு பரமேஸ்வர சம்பந்தமான ஒரு சைவம்னு சொன்னாலும் சிவ சம்பந்தி சைவம்னு அர்த்தம். அதே மாதிரி இருந்த சிவானந்தம்னு சொல்கிறப்போ பரமேஸ்வரன் ஹிரதயத்தில் நான் வச்சத்த காலத்தில் அந்த சாந்தத்தினாலேயும் அந்த ஆனந்தத்தினாலே ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுக்கு சிவானந்தம்னு பேர். அந்த சிவானந்தம்ங்கிற ஒரு லஹரி பிரவாகம் இருக்கு, அந்த பிரவாகமானது எங்கே உண்டாடுது, அந்த பொங்கி வரும்படியான பிரவாகம் எந்த இடத்துலையும் வந்துடுது. கிளந்தி சம்போ தொச்சரித்த சரிதா, சம்போன்னா ஈஸ்வரனுக்கு பேர், ஏ சம்போ பரமேஸ்வர தொச்சரித்த சரிதா. பரமேஸ்வரனுடைய ஒரு மகிமைகளெல்லாம் கேட்க 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 அவனுக்கு கண்ணில் ஆறாக பெருகி அந்த இடத்துலேருந்து உற்பத்தி ஆறுது இந்த பிரவாகம். நேத்திரத்தில் அசுர பிரவாகம் வந்து அதிலேருந்து ஒரு பெரிய மகாபிரவாகமாகி பெரிய ஆறெல்லாம் உற்பத்தி ஆறு இடத்துல சின்னதாக தான் உண்டாகும். இதெல்லாம் இந்த பண்ணையாருமே வடபெண்ணை தென்பெண்ணைன்னு இருக்கு. வடபெண்ணை நெல்லூர் ஜில்லாவில், தென்பெண்ணை இது கடலூர் ஜில்லாவில், தென்னார்காடு ஜில்லாவில். இந்த ஒரு நந்தி ஹில்ஸ்னு நந்தி வெட்டான்னு இருக்கு மைசூரில். அந்த நந்தி வெட்டத்தில் ஒரு நந்தி இருக்குது, அந்த நந்தியினுடைய ரெண்டு கடவாயிலையும் ரெண்டு ஜலம் இப்போ விழுந்துருக்கு. அதில் ஒன்றுலேருந்து தென்பெண்ணை ஃப்ரெஷ்ஷாக வச்சு விடுக்குது, வடவெண்ணை இன்னொன்றுலேருந்து வந்து. அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஜலமாக இருக்கிறது தான் பெரிய மகாநதியாக இருக்கிறதுனால. கிளந்தி சம்போ தொச்சரித சரிதா, அவனுடைய மகிமையை கேட்டு அந்த மகிமையிலேருந்து ஏற்பட முடியாத ஒரு ஆனந்தாஸ்தி இருக்கு. அந்த தான் ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு நதி அது. கில்பிஷரஜோ தளந்தி, அந்த நதி வர வழியிலெல்லாம் எங்கேயான இது இருந்ததுன்னா, தூசி ஈசி இருந்ததுன்னா, பெரிய நதி ஒரு நதி வந்துட்டே இருந்தானா, வழியில் இருக்க முடியாத தூசியெல்லாம் அடங்கி போயிடும். இங்கே பாபங்கிற ஒரு தூசிகள் இருக்கே நம்முடைய ஹயத்தில், அதெல்லாம் அந்த தூசிகளெல்லாம் அடக்கி விடுறது. தளந்தி கில்பிஷரஜோ தளந்தி தீகுல்யாசரணிஷு, அப்புறம் புத்தியில் வந்து சேர்றது. புத்தியில் இருந்து சேர்ந்தோடனே அந்த புத்தியை முழுக்க நமக்கு சர்வதா அதே தியானம் பண்ணி மனனம் பண்ணி அதனுடைய தத்துவங்களை விசாரம் பண்ணி அதிலேருந்து ஒரு சாந்தி ஆனது ஏற்படுறது. தீகுல்யாசரணிஷு, புத்தி போகிற அநேக வழிகள் இருக்குது புத்திக்கு, எந்த வழி எல்லா வழியிலையும் ரொம்ப போகிறது அந்த சிவானந்தர் ஹரிங்கிறது பிரவாகமானது. புத்தியினுடைய ஒரு மார்க்கங்கள் எவ்வளோ வெளியில் போகிறதோ அவ்வளவும் சிவானந்தம் நிறைஞ்சு போயிடுறது. தீபுல்யாசரணிகள் பதந்தி திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம். முதல்ல சொன்னது பாபங்கிற ஒரு தூசியெல்லாம் அடங்கி போகிறது, அப்புறம் தாபம் நிவர்த்தி ஆகணுமே. தாபம்னு பெரிய பிரவாகம் வந்துட்டு தானே ஊரில், அது வரைக்கும் ஒரே தாபமாக இருக்கும் ஊரில். நிறைய காவேரியில் பிரவாகம் வந்துட்டுதுன்னா தாபங்கள்லாம் அடங்கி போயிடும். இங்கே சம்சாரங்கிற ஒரு தாபம் இருக்கு. சம்சாரத்தில் அநேக ஒரு துக்கங்கள், ஒரு கஷ்டங்கள், ஒரு பயம், ஒரு மனக்லேசம், அநேக விதமான சம்சார தாபத்திரயங்கள் எல்லாருக்கும் இருக்கு. திரையம்னு மூணு விஷயம் பிரிச்சிருக்கா மொத்தத்தில். அவ்வளோ தாபங்களும் இந்த சிவானந்தகிரி வந்த உடனே, பிரவாகம் வந்த உடனே அவ்வளவு தாபங்களும் தாப நிவர்த்தி ஆயிடுறது இந்த ஆனந்த பிரவாகத்தில். அப்படின்னு முப்பத்தி ஆறு இடம் கிளந்தி சம்போத்வச்சரித சரிதா கில்பிஷர ஜோதளந்தி ஹீகுல்யாசரணிஷு பதந்தி விஹர்தாம் விசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் விசந்தி மச்சேதோ ஹிருதி. கடைசியில் அது ஒரு நதி இது வந்தானா ஒரு இடத்துல சேரணுங்க, எந்த இடத்துல ஒன்று சமுத்திரத்தில் போய் சேரணும், இல்லைன்னா சில ஆறுகள் ஏரியிலேருந்து சேர்ந்துடும், சில இடங்களில் சில காட்டாறுகள் சின்ன சின்ன ஆறுகள் பெரிய ஏரியா இருந்தானா அந்த ஏரியில் வந்து சேர்ந்துடணும். சமுத்திரத்தில் சேர்ந்தால் ஒத்துருக்கும் கல்யாணம் இல்லை, அது பரமாத்மா நிறைஞ்சிருக்கார், அதனால் பரமாத்மஸ்தானம் சமுத்திரம், நதிகள்லாம் சிந்துக்கள்லாம் சமுத்திரத்தில் சேர்றதுன்னா அவருக்கு இந்த நதி வந்தாலும் சரி வராமனாலும் சரி பாதகம் இல்லை. ஒரு ஏரியில் வந்து ஒரு ஆறு சேர்ந்ததுன்னா அவர் 40 கிராமத்துக்கு 50 கிராமத்துக்கு பாய் முடியாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் சமுத்திரத்தில் சேர்றதுக்காட்டில். அதனால் ஹ்ரதபுவி பெரிய மடு ஏரி, அப்பேற்பட்ட இந்த சிவானந்தம்ங்கிற ஒரு பிரவாகமானது மச்சே தோஹ்ரதபுவி ரொம்ப ஆழம், என் மனசு என் மனசனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ ஆழம் உள்ள பேருவினான். அதனால் அப்பேற்பட்ட ஆழம் ரொம்ப போயிடணும், ஆழமாகவே இருக்கக்கூடாது, நிறைஞ்சு எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ பிரவாகத்தையும் வாங்கிக்க முடியாத சக்தி என்னுடைய மனசுக்கு இருக்குது. சேதோ ஹ்ரதபுவி சித்தங்கிற ஒரு பெரிய மடு இருக்கே, அந்த மடுவில் வந்து இந்த ஆனந்த பிரவாகங்கிறது நிறைஞ்சு போயிடணும் கடைசியில் அப்படின்னு சிவானந்த ஹரின்னு கடைசியில் முடித்தது. இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்துக்கு ஸ்லோகத்துக்கு அங்கமாக சிவானந்த ஹரின்னு ஒரு பதத்தை அதில் பிரயோகம் பண்ணியிருக்கா, அது புஸ்தகத்துக்கே பேராக போயிட்டுது சிவானந்த ஹரினுக்கு. கலந்தி சம்போத்வச்சரித சரிதா கில்பிஷரஜோ தளந்தி ஹீகுல்யாசரணிஷு பதந்தி விஹரதாம் விசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் விசந்தி மச்சேதோ ஹரி சிவானந்த ஹரி. அதே மாதிரி சௌந்தர் ஹரின்னு பதம் சௌந்தர் ஹரி இருக்கு. தனோத்து க்ஷேமம் நகா, நகான்னா நமக்கு எல்லாருக்கும்னு அர்த்தம், க்ஷேமம்னா க்ஷேமத்தி, தனோத்துன்னா அனுகிரகிக்கட்டும் அருளட்டும்னு அர்த்தம். தனோத்து க்ஷேமம் நகா எது தவதன சௌந்தரியல ஹரி, அம்பாளுடைய முகத்தினுடைய சௌந்தரியம் லாவண்யம், அதே ஒரு பெரிய லாவண்யமே ஒரு பெரிய பிரவாகம். அந்த லாவண்ய பிரவாகம் எங்களுக்கு எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை உண்டு பண்ணணும். தனோது க்ஷேமம் நக தோ வதன சௌந்தரிய லஹரி பரிவாகா, சௌந்தரிய லஹரியே ஒரு பிரவாகம், லஹரி பிரவாகம் ரெண்டு பதமும் போட்டிருக்குங்க. அதில் பொங்கி வர முடியாததுக்கு லஹரின்னு வேறு, நிறைஞ்சு வரத்துக்கு பிரவாகம்னு வேறு, மேலே எழுந்து பொங்கி வரணும், விஸ்தாரமாக வந்திருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லாவண்ய பிரவாகமானது தவதன சௌந்தரிய லஹரி பரிவாக ஸ்ரோதஸ்தரணிவ ஸ்ரீமந்த சரணி பரிவாக ஸ்ரோதஸ்தரணிவ, ஒரே பார்த்து திருப்பி திருப்பி சௌந்தரிய லஹரி பரிவாக ஸ்ரோதா, லஹரினாலும் பிரவாகம் பரிவாகனாலும் பிரவாகம் அர்த்தம், ஸ்ரோதஸ்னாலும் பிரவாகம் அர்த்தம், மூணையும் திருப்பி அல்பகேதம் அதுக்குள்ள பரஸ்பரம் சகிய சகியர் மாறுதபூர்ணர்ன்னு சொல்கிறப்போ சில இடங்களில் ஒன்றையே திருப்பி இருந்தானா ஒவ்வொரு விசேஷம் விசேஷார்த்தம் ஒவ்வொரு பதத்துக்கு இருக்குன்னு சொல்கிறப்போ தவதன சௌந்தரிய லஹரி பரிவாக ஸ்ரோதஸ்தரணி சிமந்த சரணி. இப்போ அம்பாளுடைய சிரஸில் ஒரு வகடு இருக்கு, இதுக்கு வகடுன்னு ரெண்டு தலையில் இருக்க முடியாத தலைமையில் சரியாக மத்தியில் ரெண்டாக பிரிஞ்சிருந்து தானா, அந்த மத்தியில் இருக்க முடியாதது வெள்ளையாக தன்னுடைய வகட்டு இருக்கு. பழைய காலத்தில் குங்குமம் வைக்கிறது முதல்ல அங்கே வச்சுடுவா, அந்த வகட்டில் தான் குங்குமம் வைக்கிறோம்ன்ட்டு அதுக்கு வேறு நெத்தியில் இட்டுக்கிறதோட கூட அந்த வகட்டில் குங்குமம் வச்சுடுவா. அந்த மாதிரி அம்பாளுக்கும் அந்த சீமந்தம்னு இதுக்கு பேர். இப்போ சீமந்தம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறதுன்னு சொன்னால அதுக்கு சீமந்த உன்னயனம்னு பேர். இத்தனை அந்த அந்த மாதத்தில் 8வது மாதத்தில் இப்போ இந்த வகடு புழக்கிறது உன்னயனம்னா வகடுகளை ரெண்டையும் புழக்கிறது, அதுக்கு மந்திரபூர்வமாக புழக்கிறது, அதாவது கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் 8வது வயசில் இந்த கர்ப்பஸ்திரிகளுக்கு வகடு புழக்கிறதுக்கு சீமந்த உன்னயனம்னு பேர். அதனால தான் அது கூட சீமந்தம்னு சொல்கிறது. இப்போ இதுக்கு கங்கணசாரணம் சீமந்தம்னு ரெண்டு, வளகாப்பு சீமந்தம்னு சொல்கிறது, கங்கணசாரணம்னு ஒரு இது சீமந்தம்னு ஒன்று. இந்த மாதிரி சீமந்தம்னா சீமந்த உன்னயனம்னு அர்த்தம். சீமந்தம்ங்கிறது பதம் அங்கே இருந்ததுன்னா சீமா சீமானா எல்லேன்னு அர்த்தம். இதான் அந்த சீமையா இந்த சீமையன்னு சொல்கிறோம் இல்லையா, பழைய நாளில் அந்த விட்டுக்கிட்டு சீமை தஞ்சாவூர் சீமை அப்படின்ட்டு ஒவ்வொரு சீமைக்கு எனக்கு சன்னியாசிமேன்னு பேர். அதனால இப்போ வெள்ளக்காரனுடைய தேசத்தை மொத்தமாக சீமேன்னுட்டோம், ரொம்ப தூரத்தில் நின்றுனால. அதோட இந்த சீமே அந்த சீமேன்னுட்டு சீமான்னு சொல்கிறது சம்ஸ்கிருத்தில், அது தமிழில் சீமேன்னு சொல்கிறது. அதனால் சீமான்னா எல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த பாகத்துக்கும் அந்த பாகத்துக்கும் அந்த சீமா அந்த இந்த எல்லையினுடைய முடிவு, அதுக்கு சீமாந்தம்னு பேர். சில இடங்களில் சீமாந்தம்ங்கிறது ஒரு நெட்டெழுத்தானது குறுகி சீமந்தம்னு இந்த இலக்கணப்படி சில இடங்களில் வரும்னு சொல்லியிருக்கு. அதனால சீமந்தம்னு பேர். எல்லை வகடுன்னு அர்த்தம் இருக்கு, வகடு குழப்ப முடியான எல்லை. இப்போ இந்த வல் இவ்வளவு கருப்பாக இருக்க முடியானா, ஒரு அம்பாளுடைய ஒரு சிரஸில் இருக்கும்படியான கேசங்களுக்கு நடுவில் ஒரு வெளுப்ப ஒரு கோடுன்னு போகிறத, இது என்ன கோடு கேட்டால் அம்பாளுடைய முகத்தில் இருக்கும்படியான லாவண்யம் ஒரு பிரவாகமாக போய் நல்லா அந்த பிரவாகம் தான் மேலே இழுத்து போகிறாப்புல இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டாலும் இழுத்து போக முடிய பிரவாகம். அந்த மாதிரி இந்த முகத்தில் இருக்கும்படியான வதன சுதந்திரிய லஹரி இருக்கே, வதன சுதந்திரிய லஹரி வரிவாக ஸ்ரோதஸ்தரணி இவ சீமந்த சரணி. அந்த சீமந்த சரணிங்கிறது சீமந்த மார்க்கம்ங்கிறது பரிவாக ஸ்ரோத சரணி சீமந்த சரணி. அதில் மத்தியில் வெள்ளையாக இருக்குது, அதனால நதி பிரவாகம் போல் இருக்குது. அதில் மத்தியில் ஷேப்பாக குங்குமம் வேறு இருக்குது, அது வகுட்டில் குங்குமம் வேறு வச்சுட்டுருக்கேன். அதனால தான் அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கணுமானா இந்த வகுடு இப்படி இந்த குணம்லாம் கூடாதுன்னு சொல்கிற வழக்கம். ஏன்னா குங்குமம் அங்கே இருக்கணும், அதில் எப்போ ஒரு தெய்வ சாநித்தியத்தோடு இருக்க முடியாத ஸ்தானமாக இருக்கணும். நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு சரீரத்துலேயும் ஒரு சாநித்தியம் உள்ள இடம் இருக்குது. பசுமாட்டுக்கு பின்னால் வாழ்ந்துகிட்டே இருக்குது, யானைக்கு மஸ்தகத்தில் இருக்குது. அந்த மாதிரி பதிவிரதா ஸ்திரீகளுக்கு இந்த சீமந்தத்தில் தெய்வ சாநித்தியம் உள்ள இடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அப்படி என்ன சொல்கிறது, அதனால் அந்த இடத்துல ஒரு இதை நெச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு சௌபாகியத்துக்காக அலங்காரத்துக்காக, அது தெய்வ சாநித்தியம் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒன்று. இதில் வந்து தில்லத்தில் லக்ஷ்மி எப்பவும் வாசம் பண்ணுறாள்னு வேறு, ஸ்ரீசுத்துக்கு கூட உன்னுடைய மரம் எதுன்னுட்டா பில்லம் தான். லட்சுமி அஷ்டாத்திரத்தில் பில்ல நிறையா இனமாக பில்லத்தில் தான் நீ இருக்க. அமரத்தில் பில்லத்துக்கு என்ன பேருனா ஸ்ரீஃபலம்னு பேர், பில்ல ஸ்ரீஃபலம்ன்ட்டு ஸ்ரீஃபலம்னு பேர். அமரத்தில் பேரே அந்த பில்ல ஜாதிக்கே ஸ்ரீஃபலம்னு பேர். அப்படின்னு அஷ்டாத்திரத்தில் ஸ்ரீசுத்தத்தில் எல்லாம் பில்லம் வந்து மகாலட்சுமியினுடைய ஸ்தானம்னு சொல்லியிருக்கு. அது எங்கே இருக்குன்னுட்டா யானைக்கு முன்பக்கத்தில் இருக்கு வஸ்தகத்தில் லட்சுமியினுடைய ஸ்தானம், பசுமாட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கு, தாமர புஷ்பத்துக்கு முன்பக்கத்தில் இருக்கு மேலே இருக்கு, இது வில்லத்துக்கு பின்பக்கத்தில் இருக்கு, பின் நரம்பு இருக்க. அப்படிதான் ஆராதனை பூஜை பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும். அந்த பின்னால் இருக்க முடியாத நரம்புல தான் மகாலட்சுமி ஸ்தானம் இருக்கு. எப்படி பசுமாட்டுக்கு பின்னால் வால் பக்கத்தில் பூஜை பண்ணுறோமோ அதுபோல வில்லத்துக்கும் பின்னால் தான் இருக்குன்னு சொல்ல வைக்கும். அந்த மாதிரி அந்த பின்னால் ஒரு நரம்பு வகுடு ஓடி இருக்கிற மாதிரி இந்த இவாளுக்கும் தலையில் இருக்க முடியாத சீமந்த கோடு இருக்குது. அந்த இடத்துல தான் அம்பாளுடைய சாநித்தியம் இருக்குது.